அவர்கள் திருவருளும் குருவருளுமே தமதாகக் கொண்டு ஞானச்செங்கோல் ஒற்றி வருகின்ற திருக்கைதாய பரம்பரை திருவாவூர்துறை ஆதீனத்து சீர்வளசீர் குருமகாசன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு இன்றைய பண்டார சாஸ்திர சிந்தனையிலே ஆதீனத்து மூன்றாவது கட்டத்தை இருந்தோடியிருந்து சிவஞான செங்கோல் ஒற்றி அவருடைய அருள் திரு அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்த தசகாரியத்தினை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளனர். அம்பலவான தேசிகர் தசகாரியத்திலே 38வது பாடலே சிந்தனை இருந்து வருகின்றது. தசகாரியங்களையும் விளக்கி அருளிவிட்டார். சித்தாந்த செய்வ சமயத்தை அடைந்த ஆன்மா அச்சமயத்திலே விதித்தவாறு சமயதீக்கை விசேடதீக்கை ஆகியவற்றை பெற்று சரியை கிரியை ஆகிய தவங்களை அனுஷ்டித்து சிவபூசை இயற்றி அதனை அடுத்து விளங்கக்கூடிய யோகத்தையும் இயற்றி இந்த இறப்பில் தவங்களாகிய சரியை கிரியா யோகங்களை முற்றுவித்து அவ்வவற்றுக்குரிய அவாந்தர பயன்களாகிய பதமுத்திகளாகிய சாலோகம் சாமீபம் சாரூபம் ஆகிய பதமுத்திகளையும் பிரித்து சிவஞான பக்குவம் சிறப்புற கைவரப்பெற்று இறுதி நெறியாக விளங்கக்கூடிய ஞான நெறிக்கு அந்த ஞான நெறியை அருளி செய்யக்கூடிய ஞான குறவனை எதிர்நோக்கி பெரும் தாகத்தோடு அந்த ஆன்மா இருக்கையிலே அதனுடைய பரிபாக நிலையை கண்டு எம்பெருமான் ஞான குருவாக எழுந்தொழி வந்து அந்த ஆன்மாவிற்கு சிவஞானத்தை உணர்த்தும் முகமாக இந்த தசகாரியங்கள் பத்தினையும் அந்த ஆன்மாவுக்கு அனுபவமாக அருளுகின்றார். படிமுறையிலே தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி ஆன்ம ரூபம் ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தி சிவரூபம் சிவ தரிசனம் சிவயோகம் சிவபோகம் என்ற இந்த 10 அனுபவங்களையும் அந்த ஆன்மா படிமுறையிலே பெறுமாறு செய்கிறார். சொல்லும் பொழுது தத்துவங்களை பற்றிய ரூப தரிசன சுத்திகளை சொல்லி அப்புறம் ஆன்மாவை பற்றிய ரூப தரிசன சுத்திகளை சொல்லி அப்புறம் சிவரூபம் சிவ தரிசனம் சிவயோகம் சிவபோகம் என்று சொல்வது முறையாக இருந்தாலும் அனுபவமாக நிகழும் பொழுது எவ்வாறு நிகழ்கின்றன என்றால் தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி அப்புறம் ஆன்ம ரூபம் அதனை அடுத்தவாறு சிவரூபம் நிகழ்கின்றது அப்புறம் ஆன்ம தரிசனம் அதன் பின்பு சிவ தரிசனம் அப்புறம் தான் சிவயோகம் அப்புறம் ஆன்ம சுத்தி சிவபோகம் இதுதான் அனுபவத்திலே நிகழ்வது. இவ்வுண்மை மாதவ சிவஞான விகள் அருளி செய்துள்ள மாபாரியத்தின் துணை கொண்டு நன்கு துணியப்படுவதாக உள்ளது. ஆக இந்த தசகாரிய அனுபவங்களை ஆன்மா எவ்வாறு எய்தும் என்பதையெல்லாம் மிக அருமையாக நம்முடைய குருமூர்த்திகள் விளக்கி அருளி செய்துள்ளார்கள். அவற்றையெல்லாம் பார்த்தோம். தத்துவ ரூபத்திலிருந்து சிவபோகம் வரை அவர்கள் வரையறுத்து அருளிய பாங்கினை பார்த்தோம். மிகச்சிறப்பாக ஒவ்வொரு காரியத்தையும் தசகாரியங்களிலே ஒவ்வொரு காரியத்தையும் தத்துவ ரூபம் தொடங்கி சிவபோகம் வரை ஒவ்வொரு காரியத்தையும் மிக தெளிவாக வரையறுத்து அருளினார்கள். அவற்றிலே அதனை அந்த வரையறைகளை தொடர்ந்து ஞான செய்திகள் பலவற்றை இயைபு பற்றி மிக அருமையாக சொல்லி வருகின்றார்கள். அவற்றையெல்லாம் ஒன்றொன்றாக சிந்தித்து வந்தோம். இப்பொழுது இந்த 38வது பாடலிலே என்ன ஒரு ஐயத்தை அவர்கள் எழுப்பி விடை கொடுக்கின்றார்கள் என்றால் இவ்வாறு இந்த தசகாரியங்களை படிமுறையிலே எய்தி இறுதியாக விளங்கக்கூடிய சிவ போக நிலையை அடைந்துவிட்ட ஆன்மா சிவன் முத்தனாகி விடுகின்றது. சிவ போகம் தான் முடிவான முத்தி நிலை. சிவனையே போகப் பொருளாக கொண்டு அந்த உலகத்தை துய்க்காமல் சிவத்தையே துய்த்து கொண்டிருத்தல் சிவானுபவம் சிவானுபூதி என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த சிவானுபூதி என்ற நிலையானது இந்த தசகாரியங்களிலே சிவபோகம் என்ற அந்த இறுதி நிலையை எழுதிய பிறகுதான் சிவானுபூதி கைகூடுகின்றது. அப்படி சிவானுபூதிமானாகிவிட்ட அந்த ஆன்மா உடலோடுதானே கூடியிருக்கின்றது இன்னும். அதாவது உடல் நீங்கவில்லையே, ஆன்மா உடலை சாரவில்லை, ஆன்மா சிவத்தைத்தான் சார்ந்திருக்கிறது. அது சீவன்முத்தனாகிய ஆன்மா சரிதான். ஆனால் அந்த ஆன்மாவுக்கு என்று இந்த பிறவியிலே வழங்கப்பட்ட அந்த உடலானது இன்னும் நீங்க பெறாமல் இருக்கின்றது. ஏன்னா அந்த உடல் நீங்கக்கூடிய நாள் வரும்போது அது நீங்கும். ஆகவே அதற்கு வரையறுக்கப்பட்ட ஆயுள் வரை அந்த உடல் இருக்கும் அல்லவா. இப்போது அந்த உடலை சார்ந்திருப்பவர் யார் என்று ஒரு ஐயத்தை நீ கேட்டால் அதற்கு விடை கூறுகின்றேன் கேட்பாயாக என்று குருமூர்த்திகள் அருள்கின்றார்கள். உடலை ஆன்மா சார்ந்திருக்கவில்லை, ஆன்மா சிவத்தை சார்ந்து சிவபோகத்தை தான் தூக்கின்றது. உடலை சார்ந்தால் ஐம்புல போகம் தானே, ஆனால் அந்த ஆன்மா சிவபோகம் தூக்கிறது சிவத்தை சார்ந்து. அப்ப இந்த உடலை யார், உடலை வந்து யார் இயக்குகின்றார், இந்த உடலை சார்ந்திருப்பவர் யார் என்ற ஒரு கேள்வி எளிமையானால் அதற்கு விடை கூறுகின்றேன். இந்த உடலானது தனித்து இருக்க முடியாது. இந்த உடலை யாருமே தாரவில்லை அப்படின்னு சொல்லலாமா? அது முடியாது. ஏன்னா உடல் தனித்து விளங்காது. இந்த உடல் தத்துவங்களை எல்லாம் விட்டு நீங்கி சிவத்தை சார்ந்த ஆன்மா மீண்டும் வந்து என்ன செய்யாது, இந்த உடலை சாராது. அப்ப உடல் தனித்தும் இருக்காது, ஆன்மாவும் உடலை சாராது. அப்புறம் சிவன் வந்து உடலை சார்வானா? சிவபெருமான் மாயாகாரியமாகிய உடலை சார மாட்டான். அதனால்தான் கேட்கின்றேன், இந்த உடலை இனி இயக்குபவர் யார்? ஆன்மா வந்து இந்த உடல் சார்பை முற்றிலுமாக நீத்துவிட்டது, அது சிவத்தோடையே ஒன்றிவிட்டது. ஒன்றி சிவபோகத்தில் அது ஆனந்தமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆன்மா உடலையே சாரவில்லை, இது சிவன் முத்தனாகிய ஆன்மா. ஆனால் அந்த சரீரம் இன்னும் இருக்கின்றதே, அப்ப அந்த சரீரத்தை இயக்குபவர் யார்? அந்த சரீரமானது அது தனித்து விளங்க முடியாது. சரீர சம்பந்தத்திலிருந்து நீங்கிய ஆன்மா மீண்டும் அந்த சரீரத்தை சாராது. சிவபுரானும் மாயாகாரியமாக சரீரத்தை பொருந்த மாட்டான். அப்ப அந்த சரீரத்தை சார்பவர் யார்? இதுதான் மாணாக்கன் எழுப்புகின்ற ஐயம். சீவன்முத்தனுடைய சரீரத்தை இயக்குபவர் யார் என்ற ஐயத்தை மாணாக்கன் கேட்கும் பொழுது அதற்கு நம்முடைய குருமூர்த்திகள் அருமையாக விடைய அருளி செய்கின்றார்கள். பொன்றிடா உயிரை தன்பால் புகுத்துவான், உடற்கு வேறாய் சென்றிடான் என்று சொல்கின்றார். பொன்றிடா உயிர், பொன்றுதல் என்றால் அழிதல். பொன்றிடா உயிர் என்றால் அழிவில்லாத உயிர். உயிருக்கு அழிவு கிடையாது, பதிவு சுபாசம் ஒன்று நித்த பொருள். அழிவில்லாத உயிரை தன்பால் புகுத்துவான், பரமாத்மாவாகிய தன் வசத்திலே இந்த ஆன்மாவை சேர்த்து அதற்கு முத்தி இன்பத்தை அழுகின்ற அந்த சிவபெருமான் உடற்கு வேறாய் சென்றிடான். அந்த முத்தான்மாவுக்கு, முத்தான்மாவினுடைய உடலை விட்டு அவன் வேறாய் பிரிந்திருக்க மாட்டான். சீவன் ஒத்து நிற்குமா போல நிற்பன். இதுகாரும் இந்த ஆன்மாவானது எப்படி இந்த முத்தி அடைவதற்கு முன்பு இந்த உடலோடு அது எப்படி ஒத்து நின்றதோ, அதுபோல அந்த ஆன்மா முத்தி அடைந்த பிறகு அந்த முத்தான்மாவின் உடலோடு சிவபெருமான் ஒத்து விளங்குவான் என்று சொன்னான். ஆக இது பற்றி அந்த உடலுக்கு வரக்கூடிய பயன்களை எல்லாம் சிவபெருமான் அனுபவிப்பார் என்பது பொருள் என்று. ஆன்மாக்காகி நாம் உடலுக்கு வருகின்ற பயன்களை அனுபவிக்கின்றோம். ஏன்னா நம்மளுடைய கதை வேறு, நாம் வினைகளை செய்து அந்த வினை பலன்களை உடல் வாயிலாக அனுபவிக்கின்றோம். சிவபெருமானை பொறுத்தவரை வினைகளை செய்வோம் அல்ல, அவனுடைய இயல்புக்கு வினை செய்வது என்பது கிடையாது. ஏன்னா அவன் சுதந்திரமான ஆன்மா, யாரும் அறிவித்து அவன் அறியவில்லை, யாரும் செய்வித்து செய்யவில்லை. நாம அவன் அறிவித்தால் மட்டுமே அறியக்கூடிய உயிர்கள், அவன் செய்வித்தால் மட்டுமே செய்யக்கூடிய உயிர்கள். ஆனா நாம என்ன நினைக்கின்றோம், நாம அறிகின்றோம், நாம செய்கின்றோம் நினைக்கிறோம். ஆகவே நமக்கு அது வினையாகின்றது. அவனை பொறுத்தவரை தானாக அறிந்து தானாக செய்பவன், எந்த குறையும் இல்லாதவன். ஆகவே அவனை பொறுத்தவரை வினை என்ற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. ஆகையினாலே தத்துவ சுத்தியினாலே ஆன்மாவிற்கு உடல் சார்பு நீங்கும் என்பது முந்தைய பாடல்களில் உணர்த்தப்பட்டது. அவ்வாறு ஆன்மா உடல் சார்பிலிருந்து நீங்கினால் உடல் தனித்து நிற்காதே, உடல் சார்பில் நீங்கிய உயிர் மீட்சியின்றி அருளை சார்ந்து விடுமே, அதனால் மீண்டும் உடலை பொருந்தாது, ஈசனும் உடலை சாரமாட்டான், இது மாயாகாரிய உடல், எனவே உடலோடு ஒத்து நிற்பவர் யார் என்று ஐயம் எழுகின்றது. அதற்கு சொல்கின்றார், முதலில் சொன்ன ரெண்டும் சரிதான், உடல் தனித்து நிற்காது, சிவத்தை சிவத்தோடு கூடிவிட்ட உயிரும் மீண்டும் வந்து உடலோடு கூடாது. மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லான் என்று சொன்னார்கள். ஆகவே சிவத்தை சார்ந்த உயிர் மீள வந்து உடலை சாராது. ஆனால் மூன்றாவது ஒரு தடையும் மாணாக்கன் எடுக்கிறானே, சிவன் மாயாகாரிய உடலை பொருந்த மாட்டான் என்று. மாயாகாரிய உடலை பொருந்த மாட்டான் என்றால் அது என்ன பொருளை சொல்லியிருக்கின்றாங்க அப்படின்னா, அந்த உடலை சார்ந்து அந்த உடலால் அவன் துடக்குண்டு. துடக்குறுதல்னா என்ன? இப்போ நான் ஒரு ஆன்மா, நான் இந்த உடலை சார்ந்திருக்கின்றேன், இந்த உடலால் துடக்குற்றிருக்கின்றேன்னா என்ன பொருள்னா, இந்த உடலின் துணை இல்லாமல் என்னால் ஒன்னும் ஒரு காரியமும் பண்ண முடியாது, ஒன்றும் அறிய முடியாது. அதான் உடலால் துடக்குறுதல், இது பந்தப்பட்டு கிடத்தல். ஆக உடலால் பந்தப்படுதல்னா என்னன்னா, அந்த உடலின் சார்பு இல்லாம என்னால எதுவும் அறிய முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இந்த உடல்ல ஒரு குறைபாடு நேர்ந்தால் அது எனக்கும் அந்த குறைபாடு என்னையும் பாதிக்கும். இந்த மாதிரி இது சார்பு தான் சிவபெருமான் வந்து உடலோடு சாரமாட்டான் என்று சொல்கிறார். இந்த பொருளை தான் சொல்கிறார். அப்ப இங்க எப்படி உடலை சார்ந்திருக்கின்றான் என்றால், அந்த உடலை சிவபெருமானே இயக்குகின்றார். நம்முடைய உடலை நாம இயக்குகின்றோம், சிவபெருமான் நம் தோன்றா துணையாக இருந்து நம்மை செலுத்துகின்றார். அவருடைய துணையினால் நாம இயக்குகின்றோம். ஆனா சிவமுத்திரைய உடலை சிவபெருமானே நேரடியாக இயக்குகின்றார். அவர்களுக்கு சிவமுத்திரைகளுக்கு உடலை சார்ந்து எந்த செயலும் கிடையாது. அவர்கள் செய்தெல்லாம் ஒரே ஒரு செயல் தான், சிவபோகத்தை துய்த்தல், அது ஒன்றுதான். அவருடைய உடலை வந்து இயக்குவது எல்லாமே சிவபெருமான் தான். இதற்கு பிரமாணம் நம்முடைய குருமூர்த்திகள் அம்பலவான தேசிய சுவாமிகள் இவ்வாறு அருள் செய்துள்ளார்கள் என்றால், இதற்கு பிரமாணமாக திருமுறையிலே நாம் காட்டலாம். உடலை தனக்கு இடமாக கொண்டு சிவபெருமான் விளங்குகின்றார் என்று மணிவாசக பெருமான் அருள் செய்கின்றார்கள். எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் என்று அவர்கள் கோயில் திருப்பதிகத்திலே அருள் செய்துள்ளார். தந்ததும் தன்னை கொண்டதன் தன்னை என்ற பாடலிலே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகையினாலே இந்த சீவன்முத்தனுடைய உடல் சிவபெருமானுக்கு இடமாகி விடுகின்றது. எனவே கொண்டது என் தன்னை என்று சொல்லிவிட்டு எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் சொல்லியிருக்காங்க. ஆகவே ஆன்மாவாகிய அந்த மாணிக்கவாச சுவாமி அந்த ஆன்மாவை தன்வசம் கொண்டு அப்புறம் அவருடைய உடம்பை தனக்கு இடமாக கொண்டார். ஆகையினாலே முத்தான்மா சீவன் முத்தனுடைய உடல் சிவபெருமானுக்கு இடமாக விளங்கும் என்று விடை கூறி, அந்த ஐயமானது சீவன் முத்தனுடைய உடலுக்கு யார் துணையாக இருக்கின்றார் என்ற ஐயமானது தீர்க்கப்படுகின்றது. சிவமே துணையாக இருக்கின்றார். அப்புறம் வந்து இன்னொரு கருத்தும் சொல்கின்றார். அதாவது சீவன் முத்தனுடைய அந்த ஆன்மாவை மட்டுமல்லாமல் அவனுடைய உடலையும் பொருளையும் தனக்கு உடமையாக சிவபெருமான் கொள்கின்றார் சொல்றார். அதுவும் இதுதான், அதுக்கும் அதுதான் பொருள். இந்த உடலை சுவாமி தன்வசம் வைத்துக் கொள்கின்றார், தானே அந்த உடலை இயக்குகின்றார். ஆகவே உடலை அவர் தமதாக கொள்கின்றார். அதனாலதான் அன்றே என்ற நாவியும் உடலும் உடமை இல்லாமல் குன்றேனையா என் ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. ஆட்கொள்ளுதல்னாலே உடல் பொருள் ஆவிய மூன்றையும் சுவாமி வந்து தன்வசப்படுத்துதல். அந்த ஆன்மாவுக்கென்று அப்புறம் செயலில்லை, அது சிவானந்தத்திலே அழுந்தி அனுபவித்துக் கொண்டிருக்கும். ஆகவே உடல் பொருள் ஆவியை கை கொள்ளுதார்னா ஆவியை தன்னோட சேர்த்துறார். ஆன்மாவை ஆவி என்பது ஆன்மா. அப்புறம் உடலையும் என்ன பண்றார், தனக்கு இடமாக கொள்கின்றார். ஆகவே அந்த உடல் வாயிலாக வரக்கூடிய பொருளையும் சுவாமி தனக்கு தான் இடமாக கொள்றார். அதனாலதான் அடியாரிடம் வந்து ஒரு தவறு செய்தால் அது சிவபெருமானுக்கு இழைத்த தவறு போன்றது என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். அடியாருடைய உடலுக்கு ஒரு தீங்கு செய்தாலும் அல்லது அவருடைய பொருளை கவர்ந்தாலும் அது சிவபெருமானுக்கு செய்கின்ற தீங்கு. அடியார் திரவியத்தை கவர்தலும் சிவ திரவியத்தை கவர்தலும் வேறல்ல அடியார்களை வந்து உடல் பொருள் ஆவியெல்லாம் சிவபெருமான் தனதாக கொண்டு விட்டதனாலே. ஆகவே இந்த இடத்துல அடியார்கள் சொல்லும்போது அது சீவனுத்தர்களாகிய ஞானிகளை குறித்து சொல்கின்றார். இப்படி உடல் பொருள் ஆவி மூன்றையும் அவன் கைக்கொள்ளுதல என்ன வியப்பு இருக்கின்றது என்று அடுத்த பாடல்களை கேட்கின்றார். ஏன்னா உண்மையிலேயே அவை வந்து அவனோடது தானே இல்லையா, என்ன புதுசாவா அவன் வந்து கை கொள்றான். இதுகாரம் இந்த ஆன்மா உணராமல் இருந்தது மனச்சார்பினாலே, தன்னை வந்து ஒரு சுதந்திரமான பொருள் நினைத்தது, இந்த உடலை தன் உடலை நினைத்தது, பொருள்கள் எல்லாம் தன்னுடைய சொந்த முயற்சியாலே தானே ஈட்டியது என்று கருதுகின்றது. அது கருதலாம், தவறில்லை. அடுத்த ஒரு ஆன்மாவோடு ஒப்பிடும் பொழுது இந்த பொருள்லாம் அவர் பொருள் இல்லை, நான் ஈட்டிய பொருள்னு சொல்லலாம். அது முறை உலகியல்ல சொல்லலாம். இதெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரர் வச்சு நான் வாங்கலப்பா, என்னோட சொந்த முயற்சியில் வாங்கினா சொல்லலாம். ஆனா சிவபெருமானிடம் முன்னாள் முன்னிலை கொண்டு இது என்னுடைய சொந்த முயற்சியில் வாங்கினதனுடைய உன்னுடைய அருளால் இல்லைன்னு சொன்னா அது தவறு. அதான் திருத்தொண்ட நாயனார் ஏன் தன்னுடைய உடனே நினைக்கல, ஏன்னா வந்தவர் சிவபெருமான நினைச்சார். சிவபெருமான் வந்து அவருடைய உடமையை அவர் கேட்கின்றார் என்று நினைத்தார். நமக்கு அந்த நினைப்பு வராதனால அந்த மாதிரி இடங்கள்லாம் நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஐயோ குழந்தைய அப்படின்னு அவர் என்ன நினைச்சார், சிவனடியார்னா சிவம் அப்படி கருதுனால அந்த அடியாராக சிவபெருமானே வந்தார். வேறொரு சிவனடியார் தனியா வரல, சிவபெருமானே சிவனடியாரா வந்தார். ஏன்னா சிவனடியாரை சிவமாவை பற்றக்கூடிய பக்குவம் எனக்கு உள்ளது, ஆகவே அவன் வந்தார். அதிலும் கூட வித்தியாசமான குளத்தில் வந்தாலும் சிவச்சின்னம் இருந்தார் அப்போதும் சிவனடியார் என்று கருதக்கூடிய அளவுக்கு அந்த ஆகம நெறியிலே நின்றார் சிவத்திருநாங்க. அப்ப யாருடைய குழந்தையை கேட்கிறார், தன்னுடைய குழந்தை நினைக்கிறேன். வந்து கேட்கவர் சிவம், அவருடைய உடமை அவர் கேட்கிறார். நாமே அவனுக்கு அடிமை, அப்புறம் நம்மளுடைய பொருள் மட்டும் என்ன நமக்கு உரிமையா அவனுக்கு தான் உரிமை என்று கருதினார். ஆகையினாலே ஞானிகளுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் சிவபெருமான் தமதாக கொள்கின்றார் என்றால் அது வியப்பு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே அந்த உடல் பொருள் ஆவியெல்லாம் அவருடையதுதான். இந்த ஆன்மாதான் இதுகாரம் அதெல்லாம் உணராம இருந்தது, இப்ப அந்த ஆன்மா உணர்ந்து விட்டது எனவே இந்த ஆன்மாவுக்கு ஒரு துன்பமும் நேராமல் இந்த அஞ்ஞானம் தான துன்பத்துக்கு காரணம். நான் சுதந்திரமான ஆன்மா என்று தன்னை மதித்து நிற்றல், இந்த உடல் என்னுடைய உடல் நினைத்தல், இந்த பொருள்கள் என்னுடைய பொருள் நினைத்தல், இந்த அஞ்ஞானம் தான் துன்பத்துக்கு காரணம். இந்த அஞ்ஞானத்தை நீங்கின பிறகு அந்த ஆன்மாவுக்கு எந்த துன்பமும் வராமல் இருப்பதற்காக சுவாமி என்ன பண்றார், அவையெல்லாம் தமது உடைமை என்று ஏற்றுக்கொள்கின்றார். இப்ப என்னுடைய உடலும் வந்து சுவாமியினுடைய உடைமைதான், ஆனால் நான் அவ்வாறு கருதவில்லை. ஆகவே உடலுக்கு வந்ததுனா எனக்கு வந்ததாக நான் அனுபவித்து துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். ஆனா சீவன் முத்தர்கள் அவ்வாறு துன்புற மாட்டார்கள். ஏன்னா சீவன் முத்தர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள், அவர்கள் சிவச்சார்பிலே இருக்கின்றார்கள், எல்லாம் சிவனுடைமை என்று அவர்கள் தெளிவு பெற்று விட்டார்கள். ஆகவே அவர்கள் உடலுக்கு வருகின்ற அனுபவம் அவர்களுக்கு கிடையாது. இப்ப சிவபெருமானுக்கு சிவபெருமானுக்கும் கிடையாது, ஆனால் தனக்கு வந்ததாக அவன் பாவித்து கொள்கின்றான். அதனாலதான் சிவன் முத்தர்களுக்கு ஒரு நன்மை செய்தால் அது சிவபெருமானுக்கு செஞ்சதாகி அது அவனுக்கு அந்த செய்தவனுக்கு பெரிய சிறப்பை தருகின்றது. சிவன் முத்தர்களுக்கு ஒரு சிறிய இடையூறு செய்தால் அது சிவபெருமான் தனக்கு வந்ததாக பாவிப்பதனாலே அதனுடைய தீய விளைவும் பெரிதாக இருக்கிறது. என்ன செய்தார் அந்த புத்தநந்தி, என்ன செய்தார் திருஞானசந்தர சுவாமிகள், செல்கின்ற வழியிலே தடுத்து நிறுத்தினார் அவ்வளவுதான். ஆனா யாரை தடுக்கிறது, சிவன் திருஞான சுவாமி யாரு, சிவன் முத்தர். சிவஞானத்தை உமையன்னையார் பாடி குலைத்து விட்ட அதனை அருந்த பெற்று அதனாலே அபரஞானம் பரஞானம் இருவகை ஞானங்களும் கைவிடப்பெற்றவர். அந்த பெருமானை போய் இவர் போய் தடுத்து நின்றால் அது சிவபெருமானை தடுப்பது மாதிரி. அப்போ என்னாச்சு, அவர் வந்து இடி விழுந்து அந்த இடத்துல பார்த்தால் சிறிய ஒரு மறிய போராட்டம் தான். உலகத்தவர்களை வந்து மறித்தால் அது என்ன ஆகும், ஒரு நாள் பிடிச்சி உள்ள வச்சுட்டு மறுநாள் ரிலீஸ் பண்ணிடுவான், அது சாதாரண தவறு. ஆனா சிவஞானிகளுக்கு அதே தவறு செய்யும் போது அது தன அந்த திருஞான சம்பந்த பெருமானுக்கு வந்ததெல்லாம் தனக்கு வந்ததாக சுவாமி கருதுவதனாலே அப்ப அது சிவாபராதமாகிய பெருங்குற்றமாகி அதனுடைய விளைவு தீய விளைவாகிறது. ஆகையினாலே சிவஞானிகள் உணர்ந்து விட்டமையினாலே ஏற்கனவே உள்ள உண்மைதான், உடல் பொருள் ஆவி அவன் வசம்தான், அதை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். உணர்ந்து விட்டதனாலே அவர்கள் உடல் பொருள் ஆவி மூன்றுக்கும் ஒரு இடையூறும் நேராதபடி மூன்றையும் தன்வசமாக்குகின்றான். இதை வியப்பதற்கு என்ன உள்ளது என்று கேட்கின்றார்கள். அடுத்த பாடல், மலையிருள் அகற்ற வாய்த்த கலையது கொடுத்து கண்ம பரமுளது அறுத்தி தீய மறைப்பது பறித்து. ஏன்னா இந்த பொருளை, இந்த பொருளை பொருள் என்பது என்ன, உடல்ல உள்ள தத்துவங்கள் அப்புறம் மற்ற போகப்பொருள்கள் எல்லாம் தான். இந்த தத்துவங்களை எல்லாம் எதற்காக கொடுத்தார் ஆன்மாவுக்கு, மலையிருள் அகற்ற. இந்த ஆன்மா ஆணவமலத்தை சார்ந்து இருக்கின்றது, அதிலிருந்து படிப்படியாக அதை நீங்க முடியும். ஆகவே படிமுறையிலே இந்த ஆன்மாவானது ஆணவிலிருந்து நீங்கும் பொருட்டு எதை கொடுத்தார், இந்த தத்துவங்களை எல்லாம் கொடுத்தார். கலை முதலிய தத்துவங்கள் கலை எது கொடுத்து அதன் மூலம் வினைப்பயன்களை ஊட்டுகின்றார். கண்ம பலமுள்ளது அறுத்தி அதன் மூலம் தீய ஆணவ மறைப்பை நீக்குகின்றார். தீய மறைப்பது பறித்து சிவஞான சார்பை ஆணவமலத்தை நீக்கி சிவஞான சார்பை விளைவிக்கின்றார். ஞான நிலை உளம் அடிமையாக நின்றிடும் அன்றே என்றால் கலை முதல் உடமையாக கைக்குடல் வியப்போ காணின். ஆகவே இந்த கலை முதலிய தத்துவங்களை ஆன்மாவிற்கு அவை ஆணவமலத்திலிருந்து நீங்கும் பொருட்டு இந்த கலைமுதலி தத்துவங்களை ஆன்மாவுக்கு கொடுத்து அதன் மூலம் வினைப்பலன்களை ஊட்டி அதன் மூலம் அந்த ஆணவ வழியை குன்றச் செய்து அந்த ஆணவரைப்பை முற்றிலுமாக நீக்கி சிவஞான சார்பை கொடுக்கின்றவன் அந்த கலைமுதலி தத்துவங்களை அதற்கப்புறம் தன்னுடைய உடமையாக கொள்வதிலே என்ன வியப்பு உள்ளது. அவன் கொடுத்துதானே இந்த ஆன்மாவை பெற்றிருக்கின்ற சரீரத்தை, ஆகவே அது முற்றியடைந்த பிறகு அந்த சரீரத்தை அவன் தனதாக கொள்வதிலே என்ன வியப்பு இருக்கின்றது என்று சொல்லி அருமையாக கேட்கின்றான். அப்புறம் சொல்றாங்க, கண்ணினால் விடயந்தன்னை கவர்ந்திடும் ஆவி போல நன்னிய தனுவதாகி நாடிய உயிரை வாங்கி பன்னிய தனுவின் ஊழும் பல உயிர் கவர்ந்து அங்கு அன்பாய் நன்னும் அப்போகம் கொண்டு நற்பலம் பதிப்பன் ஈசன். அதான் அந்த உடலை தனதாக கொண்டதனாலே என்ன விளைவு ஏற்படுகின்றது என்று சொன்னால், அந்த உடல் இருக்கிற வரைக்கும் ஊழ்வினை வந்து கொண்டே இருக்கும். ஊழ்வினை என்றால் பிராரத்த வினை. அப்படி என்றால் இந்த பிறவியிலே என்னென்ன இன்ப துன்பங்களை அனுபவிக்க வேண்டுமோ, இந்த பிறவிக்கென்று வகுக்கப்பட்ட இன்ப துன்பங்கள் அவைதான் ஊழ் பிராரத்தம் என்று சொல்லப்படும். அந்த உடல் இருக்கும் வரை அந்த இன்ப துன்பங்கள் உடலை வந்து அடையத்தான் செய்யும். அப்போ அந்த இன்ப துன்பங்களாலே அந்த ஆன்மா வந்து பாதிக்கப்படாதபடி அந்த இன்ப துன்பங்களை தான் ஏற்றுக்கொள்கின்றார் சிவபெருமான். தான் ஏற்றுக்கொள்கின்றார், ஏற்றுக்கொள்கின்றன சிவபெருமான் அனுபவிக்கின்றான்னு அர்த்தம். இல்லை, சித்தாந்தத்தின் மிக முக்கியமான கருத்து என்னவென்றால் சிவபெருமானுக்கு அனுபவம் கிடையாது, இன்பமோ துன்பமோ அனுபவம் எதுவும் கிடையாது. ஆனால் சீவன் முத்தர்களுடைய சரீரத்துக்கு ஒரு இன்பமோ துன்பமோ வந்தால் அதை தனக்கு வந்ததாக சுவாமி பாவிக்கின்றார். அது ஒரு பாவனை தான், நான் ஏற்றுக்கொள்வதுதான். இப்ப நாம வந்து நெவித்தியெல்லாம் படைக்கின்றோம், அது ஒரு உண்கின்றான் அர்த்தமா, ஏற்ற இருக்கின்றார் அவ்வளவுதான். அவை மாயாகாரியம், அவற்றை அவர் புசிக்க மாட்டார். எந்த அனுபவமும் சுவாமி கிடையாது, நான் ஏற்றதாக செய்கின்ற பாவனை நமக்கு பலன் தருகின்றது. நம்பிட்டு தான் வைக்கின்றோம். அந்த மாதிரி அன்னங்கள் அன்னத்தை எல்லாம் படைக்கின்றோம்னா அன்னம் நமக்கு எப்போதும் கிடைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக தான் படைக்கின்றோம். அதை அவர் ஏற்றதாக பாவித்தார்னால் அது நமக்கு அது விருத்தி கொடுக்கும், அதுக்காகத்தான். மற்றபடி அவருக்கு எந்த அனுபவம் கிடையாது, சிவபெருமானுக்கு அனுபவம் என்பது கிடையாது, இன்பமும் துன்பம் ரெண்டும் கிடையாது. ஆனா சீவன் முத்தர்களுக்கு வருகின்ற அனுபவத்தை தான் ஏற்றுக்கொள்வதனாலே அந்த காரணம் பற்றி என்ன சொல்கின்றார்கள், இன்ப துன்பங்கள் உள்ளவன் என்று சொல்கின்றார்கள். அதான் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்று கூறினார். இல்லானேன்னு சொன்னார்கள், உள்ளானேன்னு சொல்றாங்க. அது எப்படி இன்ப துன்பம் இல்லைன்னா இல்லை, உண்டுனா உண்டு, ரெண்டுமே சொல்லி இருக்கின்றார்களே. இன்பமும் துன்பமும் இல்லானேன்னு சொல்றாங்க, அப்புறம் உள்ளானேன்னு சொல்றார்களே என்றால், உண்மையாக நோக்கும் பொழுது அவனுக்கு இன்ப துன்ப அனுபவங்கள் எவையும் கிடையாது, எனவே இன்பமும் துன்பமும் இல்லானே என்றார்கள். அப்புறம் உள்ளானேன்னு சொன்னார்கள், சீவன் முத்தர்களுடைய சரீரத்துக்கு வருகின்ற இன்ப துன்பங்களை அந்த சரீரத்தை தான் இடமாக கொண்டு விட்டபடினாலே, சீவன்முத்தர சரீரத்தை சுவாமியே இடமாக கொள்றார். ஏன்னா அந்த முத்தான்மா சிவத்தோடு ஒன்றி விட்டது, அது சிவத்தோடு கலந்து விட்டது, அது போய் நம்ம சரீரத்தை சார முடியாது. அதனால அந்த சரீரத்தை சுவாமி தனக்கு இடமாக கொண்டார் இல்லையா. அந்த சரீரத்தை தனக்கு இடமாக கொண்டு விட்டதனாலே அந்த சரீரத்துக்கு வருகின்ற இன்ப துன்பங்களை தனக்கு வந்ததாக அவர் ஏற்றுக்கொள்கின்றார், அனுபவிக்கவில்லை, தனக்கு வந்ததாக ஏற்கின்றார். அந்த அந்த காரணம் பற்றி இன்பமும் துன்பமும் உள்ளானே என்று சொன்னார். ஒரு சாரார் இன்பம் இல்லானே, இன்பம் உள்ளானே துன்பம் இல்லானே என்றும் விளக்கம் கொடுப்பார். கொடுத்து அதுக்கு வேற மாதிரியான இன்பத்தை இன்பத்தை கொடுப்பவன் துன்பத்தை கொடுக்காதவன் என்றெல்லாம் அதை வந்து சுற்றி உடைத்து சொல்வார்கள். அது நாம் இவ்வாறு பொருள் கொள்வதுதான் சிறப்பாக இருக்கும். சிவஞான சித்தியார் என்ற ஞான சாஸ்திரத்திலே பத்தாம் சூத்திரம் இந்த கருத்தை தான் சொல்கின்றது. சீவன் உத்தர்களுக்கு வருகின்ற இன்ப துன்பங்களை சுவாமி தனக்கு வந்ததாக ஏற்றுக்கொள்வார், அந்த இன்ப துன்பங்கள் சீவன் முத்தனை தாக்காதவாறு காத்தருள்வார் என்று சிவஞான போதம் சிவஞான சித்தியார் என்றும் பத்தாம் சூத்திரம் சொல்லுது. சித்தியார் விரிவாக சொல்கின்றது, சூத்திரத்திலே விளக்கமாக சொல்கின்றது. ஆகினாலே அந்த கருத்து தான் இங்க சொன்னார். ஆன்மாவானது அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார், எப்படின்னா கண்ணை கொண்டு உருவத்தை ஆன்மா வந்து அறிகின்றதல்லவா, கவர்கின்றதுன்னா அந்த இடத்துல அறிகின்றதுன்னு அர்த்தம். கண்ணினால் விடயந்தன்னை கவர்ந்திடும் ஆவி போல ஆன்மா என்ன பண்ணுகின்றது, கண்ணை துணையாக கொண்டு ஒரு விடயத்தை ஒரு உருவத்தை அறிகின்றது. இது என்ன உருவம், அது என்ன உருவம், இது இந்த ஆளு அந்த ஆளுன்னு சொல்லி கண்ணின் துணை கொண்டு ஆன்மா அறிகின்றதல்லவா. அது மாதிரி சுவாமி என்ன பண்றாராம், அந்த சீவன்முத்தனாகிய ஆன்மாவை தான் ஏற்றறி விட்டு அந்த ஆன்மாவுக்கு வினைக்கீடாக வருது பாருங்க அனுபவங்கள், அந்த ஊழ்வினை பிராரத்தம் அவற்றையெல்லாம் வந்து அந்த ஆன்மாவுக்கு வந்து சேராம தான் கவர்ந்து கொள்கின்றார். கண் எப்படி உருவத்தை அப்படி கவர்கின்றதோ, அதாவது கண் கவருதுன்னா கண் மூலமா ஆன்மா தானே கவருது, பார்க்கறதுக்கு கண்ணே வந்து பார்க்கிற மாதிரி இருக்கின்றது. ஆனால் கண் என்ன சடப்பொருள், அது தானாக எந்த செயலும் செய்யாது. கண் பார்க்கின்றது என்றால் கண்ணை துணையை கொண்டு ஆன்மா பார்க்கின்றது தான் இருக்கும். அதே மாதிரி சீவன் முத்தன் ஒரு இன்பத்தையோ துன்பத்தையோ அடைகின்றான்னா அந்த சரீரத்தின் வாயிலாக சிவபெருமான் தான் அந்த இன்ப துன்பங்களை தான் ஏற்றுக்கொள்கின்றார், அனுபவிப்பதில்லை, தன்வசமாக ஏற்றுக்கொள்கின்றார். அவர் ஏற்றுக்கொண்டா அவர் அந்த இன்பமோ துன்பமோ எதுவும் செய்ய முடியாது, அவர்கிட்ட அதை அடங்கிதான் இருக்கும். நாம ஏற்றாதான் நமக்கு இன்ப மகிழ்ச்சியை உண்டாக்கி மேல்வினையை உண்டாக்கிடும், துன்பம் வந்து ஒரு வெறுப்பை உண்டாக்கி மேல்வினையை உண்டாக்கும். நம்மகிட்ட தான் அந்த இன்ப துன்பங்கள் வந்து பாதிப்பை உண்டாக்க முடியும். சுவாமி ஏற்றவர்கள்னா அவர்கிட்ட அதை எதுவும் செய்ய முடியாது. ஆகையினாலே இந்த கண்ணின் மூலமா ஆன்மா எப்படி உருவத்தை கவர்ந்து கொள்கிறதோ, ஏதோ கண் பாப்புறமா பாக்குற மாதிரி இருக்கு, ஆனா கண்ணை கொண்டு ஆன்மா எப்படி அந்த கண்ணுக்கு வந்த விடயத்தை ஆன்மா தன் தான் கவர்ந்து கொள்கிறதோ, அது மாதிரி இந்த சீவன்முத்தனுக்கு வந்த வினைப்போகங்களாகிய ஊழ்வினையை சுவாமி என்ன செய்கிறார், அந்த உடம்பு வாயிலாக தான் ஏற்றருள்கின்றார். கண்ணினால் விடயந்தன்னை கவர்ந்திடும் ஆவி போல என்று அதுக்கு ஓமை சொன்னார். நன்னிய தனுவதாகி, நன்னிய தனுன்னு அந்த ஆன்மாவுக்கு அந்த சீவன்முத்தனுக்கு பொருந்திய அந்த உடம்போடு கூடி நாடிய உயிரை வாங்கி அந்த சிவமுத்திராகிய ஆன்மாவை தன்வசம் வைத்துக் கொண்டு பண்ணிய தனுவின் ஊடும் பல உயிர் கவர்ந்து, பண்ணிய தனுவின் ஊடும் பல கவர்ந்து, பல உயிர்னா பல உயிர்கள் என்று பொருள் பண்ணக்கூடாது, பல கவர்ந்து பல இன்ப துன்பங்கள் அந்த ஆன்மா அந்த சிவமுத்தனுக்கு வருகின்றன. அந்த பல இன்ப துன்பங்களையும் உயிர் கவர்ந்து அந்த உயிரிடமிருந்து அந்த சிவமுத்தனிடமிருந்து தான் கவர்ந்து கொண்டு அந்த சிவமுத்தனை போய் இந்த இன்ப துன்பங்களை அடைய விடாம தான் கவர்ந்து கொண்டு, ஆகவே உயிர் என்ற இடத்துல இன்னுறுப்பு தொக்கது நீக்க பொருள்ல வந்து இன்னுறுப்பு உயிரின் கவர்ந்து உயிரிடமிருந்து தான் கவர்ந்து கொண்டு. ஏன்னா அந்த உயிருக்கு பழைய பயிற்சி காரணமா எத்தனை பிறவிகள் உடலோடு கூடி இன்ப துன்பங்களை அனுபவிச்சது, அதனால அந்த சீவன்முத்தனுக்கு மல வாசனை காரணமா அந்த பழைய பயிற்சி தாக்கம் தான் மல வாசனைமாங்க, அந்த வாசனாமலம் காரணமா அந்த உடலுக்கு வருது இன்ப துன்பங்களை சாரணும்னு ஒரு எண்ணம் உதிக்கலாம். அப்ப அது சாரப்போது அந்த ஆன்மாவை சார விடாம அந்த இன்ப துன்பங்களை அந்த ஆன்மாவிடையிருந்து தான் கவர்ந்து கொள்கிறான். உனக்கு வேண்டாம்ப்பா, நீ சிவபோகத்திலே இரு, நீ பழைய பயிற்சி காரணமா என்ன பண்ணாத அந்த இன்ப துன்பங்களை போய் சாராத, அது மேல்வினை ஆயிரும், அது பிறவியை தந்துடும், நீ முத்தி அடைஞ்சிட்ட, இந்த முத்தி நிலையிலிருந்து நீ பெறல வேண்டாம், நீ வந்து நம்மிடமே நீ வந்து தோய்ந்திருந்து சிவபோகத்தை அனுபவி, நீ முத்தன் ஆகிட்ட, இன்னமும் உனக்கு இந்த இன்ப சம்பவங்கள்லாம் உனக்கு தகுதி இல்லை, அவற்றை அனுபவிக்கிற தகுதி இல்லை, உன் தகுதி உயர்ந்தாச்சு, முழுமையான தகுதியை அடைய வேண்டிய தகுதியை அடைஞ்சாச்சு, இனி இந்த பெத்தான்மா மாதிரி இன்ப சம்பவங்கள் அனுபவிச்சது உனக்கு தகுதி இல்லை. நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த செயலாம் என் தகுதிக்கு சரிபடாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது அவன் பேசலாம் ஐயா, என் தகுதிக்கு பேச முடியாதுன்னு சொல்றோம். அந்த மாதிரி இந்த முத்தான்மாவுடைய தகுதிக்கு அது அழகன்று, இன்ப வினைப்போகங்களை அனுபவித்தால் அழகன்று. ஆகவே நீ வந்து அந்த வினைப்போக அழகில்லை, நீ நம்முடைய போகத்தையே அனுபவி, அந்த இன்ப சம்பவங்களை நான் இன்ப சமைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி கவர்ந்து கொள்கின்றான். அந்த போகத்தை தாங்க வந்து கொண்டு இந்த உயிருக்கு சிவன் முத்தனாய் உயிருக்கு என்னதான் கொடுக்காரு, சிவபோகத்தையே கொடுக்கின்றார், நற்பலம் பதிப்பன் ஈசன் என்று அருமையாக சொன்னார்கள். அடுத்த பாடலை சொல்கின்றார், இதுவரைக்கும் மனத்தின் துணை கொண்டு இந்த ஆன்மா வந்து இன்ப துன்பங்கள் வினைப்போகங்களை அனுபவிச்சது, இப்ப இந்த ஆன்மா மற்றொரு மனத்தை இது பொருந்து விட்டது, இதுவரை இந்த ஆன்மாவுக்கு இருந்த மனம் வேற, இப்போ ஆன்மாவுக்கு இருக்கிற மனம் வேற அப்படின்னா என்ன, மற்றொரு உள்ளம், மற்றொரு மனம், மற்றொரு உள்ளத்தை பெற்றுள்ளது, அந்த உள்ளம் தான் என்ன, திருவருள், திருவருளின் துணை கொண்டு மாயாகாரியமாகிய உள்ளத்தின் துணை கொண்டு வினைப்போகங்களை அனுபவித்த ஆன்மா இப்ப முத்தி அடைந்த பிறகு திருவருளாகிய ஒரு, அதுதான் புதிய உள்ளங்க, புதிய உள்ளம்னா இன்னொரு உள்ளம் அல்ல, அந்த திருவருளையே சிவபெருமானுடைய அந்த கருணையே அந்த திருவருளையே உள்ளம்னு சொன்ன, இன்னொரு உள்ளம் சொன்ன, அந்த இன்னொரு உள்ளமாகிய திருவருளையை துணையாக கொண்டு அந்த ஆன்மா சிவபோகத்தையே துய்க்கின்றது என்று சொன்ன. தனுவது கருணை மேனி தானவும் அணுவும் ஒன்றாய் சொன்ன, கருணை திருமேனியையே தனுவாக உடைய சிவமும், சிவபெருமானுக்கும் ஒரு உடம்பு இருக்குன்னு பார்க்கின்றோமே அது நம்மள மாதிரி உடம்பா இல்லை, அது அவனுடைய கருணையே அவனுக்கு சரீரமாக இருக்கின்றது, ஏன்னா அப்படி ஒரு உருவம் கொள்ளாவிட்டால் நம்மால் வழிபட முடியாது, எனவே நம்முடைய வழிபாடு நாம் வழிபட வேண்டும், நாம் வழிபட்டு நாம் உய்ய வேண்டும் என்ற கருணை காரணமாக அவன் உருவம் எடுத்தான், அந்த கருணையே அவன் உருவமாக்கி கொண்டு விளங்குகின்றான். அதனாலதான் தனு என்பது உருவம், அது கருணையாகவே விளங்குகின்றது. தனுவது கருணைமேனி தானுவும் அணுவும் உண், தனுவது கருணைமேனி தானுவும், கருணைமேனியாகிய தனுவை உடைய தானுவும், தானும்னா தானும் சிவபெருமான், அந்த தானுவும் சிவமும் அணுவும் ஆன்மாவும் ஒன்றாய், ரெண்டும் முத்தியில் எப்படி இருக்கின்றது, சிவமும் உயிரும் ஒன்றாய் கலந்திருக்கின்றது, அதுதான் சொல்றேன், சிவமும் உயிரும் ஒன்றாய் கலந்திருக்குன்னு சொல்றார். அப்ப சிவபெருமானுக்கு அடை கொடுத்து சொன்னார், கருணையே சரீரமாக உடைய சிவபெருமானும் ஆன்மாவும் ஒன்றாயிருக்கின்றது, நினைவது கருணைதானாய், ஆன்மா வந்து அந்த அருளையே தனக்கு நினைவாக இருக்கின்றது, அதாவது தற்போதம் என்பது இல்லை, அவனுடைய அருளையே தனக்கு நினைவாக கொண்டுள்ளது